யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கிற உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் விசேஷமாக உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அநேக நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியில் வந்து நிற்கும்படியாக தேவன் அடியனுக்கு செய்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தாழ்ந்து எடுக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சின்ன பாடம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட ரட்சிப்பை நாம் சுதந்தரிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும் பொழுது அதற்கு ஏதுவான காரியங்களை நாம் தியானிப்பது, அந்த காரியங்களின் அடிப்படையில நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்பது, குறைகளும் பலவீனங்களும் காணும் பட்சத்தில் தேவனுக்கு முன்பாக நல்ல முடிவுகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய நீதியின் வஸ்திரங்கள் கரைப்படாமல் பரிசுத்தமாக காத்துக்கொள்வது இந்த கடைசி நாட்களில் மிக முக்கியம். ஏன்னா நாம் குழந்தைகள் அல்ல, போதிய அனுபவம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டிய ஜனங்களாக இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இதையெல்லாம் உணர்ந்து கிருபையாய் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சகோதர ஐக்கியங்களையும் ஆவிக்குரிய பார்வையில நல்லபடியாக நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் வகையில் நம்முடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன பாடம் நாம தியானிக்கலாம். நாம் லோத்தை குறித்து இன்னைக்கு நாம தியானிச்சு பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை நாம சற்று நேரம் தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் கண்டிப்பா நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நீதிமானாகிய லோத் என்று நீங்க தலைப்பு எழுதி கொள்ளலாம். லோத்தை குறித்து அப்போஸ்தல் பேதுரு சொல்கிறார், ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். எட்டாம் வசனம்.
நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தந்தை இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரசித்திருக்க.
ஆம், சோ இங்க பேதுரு லோத்தை குறித்து பேசும் பொழுது அவர் அக்கிரமக்காரருக்குள்ள வாசம் பண்ணினார், அவங்களுடைய அக்கிரமான கிரியைகளின் நிமித்தம் தன்னுடைய இருதயத்தில் வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த லோத்தை குறிச்சு பேதுரு சொல்லும் போது நீதிமானாகிய லோத் அப்படி சொல்றார் இல்லைங்களா? வசனம் அப்படித்தானே இருக்கு. மறுபடியும் வாசிங்க எட்டாம் வசனம்.
அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு
என்ன கருத்து வருது? விலமுள்ள மனுஷன் வருதுங்களா, இல்ல ரொம்ப பெர்ஃபெக்ட் வருதா, இல்ல கொஞ்சம் கம்மியா வருது? கொஞ்சம் கம்மியா தான் வரும், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். சோ லோத் வந்து ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய மகன். ஆபிரகாமோடு அந்த ஊர் தேசத்தை விட்டு வெளியே வந்தாரு, ஆபிரகாமோடு கூட வாசம் செய்தார், நல்லா தேவன் அவங்களை ஆசிர்வதிச்சாங்க, நல்லா விருத்தி அடைஞ்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சென்றார். சென்ற இடத்துல கூட நல்லா தான் இருந்தார், ஆனா இந்த இடம் மாத்திரம் தான் ரொம்ப நல்ல இடமா மோசமான இடமா? மோசமான இடம். சோதோம் பட்டணத்தில் அவர் அங்க இருந்து கடைசியில அவருக்கு வந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் அவர் தனது மனைவியை இழந்தது, இல்ல நமக்கு ஒரு நல்ல நிழல் என்று சொல்லலாம், நல்ல ஒரு படிப்பினை என்றும் கூட நமக்கு அங்க சொல்லலாம். ஆனா பொதுவா லோத் வந்து பைபிள்ல யாருக்கு அடையாளமா இருக்கிறார், யாருக்கு நிழல் நம்ம பார்த்திருக்கலாம் எங்கேயாவது சப்ஜெக்ட்ஸ்ல. லோத் யாருக்கு நிழல், சபைக்கா, திரல் கூடத்துக்கா, முற்பிதாக்களுக்கா, இல்ல ஜனங்களுக்கா? கேட்டா யாருக்கு நிழல் வருவார்? திரல் கூடத்துக்கு தான் அவரு அருமையான ஒரு நிழல். சோ லோத் ஏன் நம்ம இந்த பேசுறோம் அப்படின்னா, லோத்தை பத்தி பொதுவா நம்ம லோத் என்று நாம கேள்விப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை நாம பின்பற்றக்கூடிய ஒரு முன் உதாரணத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை என்று நமக்கு தோன்றது இல்ல. அவர்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது, நிறைய பலவீனங்கள் இருக்கு, நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில, அந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார். சோ இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும் பொழுது அவர் ஒரு பரிபூர்ணமான மனுஷங்கிற மாதிரியோ தேவனுக்கு முன்பாக அல்லது ஒரு அவருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமான வாழ்க்கையா இருந்தது என்றெல்லாம் நமக்கு நினைக்கிறதுக்கு அங்க தோணுவது கிடையாது. ஏன்னா அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அங்க இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பேதுரு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் லோத் எப்படிப்பட்டவர். எஸ், அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ பேதுரு அவ்வளவு பலவீனமான குறைவுகள் உள்ள அந்த ஒரு பாத்திரம் லோத், அவரை பற்றி பேசும் பொழுது அவர் நீதிமான் அப்படி சொல்லும் பொழுது எந்த வகையில லோத் நீதிமான், அது நாம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். யோசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையை கூட கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அப்ப நமக்கு சில பிரயோஜனமான விஷயங்கள் அங்க நமக்கு அங்க கிடைக்கும். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் தெரியும். சோ ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத். சோ ஆபிரகாமே தேவன் கூப்பிட்டார், நீங்க உங்க ஜனம் உங்க தேசம் விட்டுட்டு நீங்க வெளியே வாங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. எங்க போகிறதுனே தெரியாம, ஆனா தேவனுடைய வார்த்தையின் மேல உள்ள விசுவாசத்தினால் ஆபிரகாம் தேவன் காண்பிச்ச தேசத்தை நோக்கி அவர் போனார். அதை குறித்து அப்போஸ்தல் பவுல் 11 எபிரேயர்ல சொல்லும் போது அது ஆபிரகாம் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்துக்கு அருமையான அடையாளம் என்று அங்க சாட்சி கொடுக்கிறார். வசன வாசிங்க எபிரேயர் 11:8. பாருங்க, எபிரேயர் 11 நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களை குறித்து அவங்களை அவங்களுடைய வாழ்க்கை குறித்து அப்போஸ்தல் பவுல் சாட்சி கொடுக்கிற ஒரு அதிகாரம். சோ அதுல ஆபிரகாம் பத்தி அவர் பேசும்போது அந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுறார். ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, தான் எங்க போறோங்கிறதே தெரியாம இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் வச்சுட்டு தைரியமா போனார் அப்படி வந்து பாராட்டுறாரு. யாரு? அப்போஸ்தல் பவுல். இப்ப ஆபிரகாம் கூட யார் போனாங்க? லோத் கூட போனாங்க இல்லைங்களா? இப்ப ஆபிரகாம் தேவன் மேல உள்ள விசுவாசத்தினால அந்த மாதிரி தேசத்துக்கு அவருக்கு போனார் என்று சொன்னா, அதே போன்ற விசுவாசம் யாரும் காண்பிச்சிருக்கணும்? லோத் காண்பிச்சிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்னாதான் என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. கண்டிப்பா லோத் கூட காண்பிச்சார். ஆனா அப்போஸ்தல் பவுல் யார் விசுவாசம் பத்தி சாட்சி கொடுக்கிறார்? ஆபிரகாம் பத்தி. யாரு பத்தி பேசவே இல்ல? லோத் பத்தி பேசவே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போஸ்தல் பவுல் பேசல, காரணம் இருக்கும். ஆனா பேதுரு சொல்லும் போது அவர் சொல்றார் லோத் எப்படி இருந்துட்டாரு? நீதிமானா இருந்திருக்கிறார். அதான் ஒரு ரெண்டு வசனம் கொஞ்சம் வினோதமான வசனம், கொஞ்சம் முரண்படாது. ஒரு ரெண்டுமே உண்மைதான், ரெண்டு பேருமே அப்போஸ்தலர்கள் தான். சோ கண்டிப்பா லோத்து நீதிமானாகத்தான் இருந்திருக்கணும், நீதிமானாகத்தான் இருந்தார். அதே சமயத்துல நற்சாட்சி பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவா ஒரு வாழ்க்கை கூட அவர் வாழல. ஏன்னா அப்போஸ்தல் பவுல் வந்து அதை பத்தி அவர் பத்தி அங்க சொல்லல. ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம்? சோ கண்டிப்பா ஆபிரகாம் ஆரம்பத்தில் அந்த விசுவாசம் காண்பிச்சார். ஆரம்பத்தில் மாத்திரம் இல்ல, அது அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திருக்கணும். அந்த விசுவாசம் உச்சகட்டத்தை கூட அடைஞ்சிருக்கணும். அது அடைஞ்சது என்பது நமக்கு நல்லா தெரியும். சோ அதுதான் அப்போஸ்தல் பவுல் அவருடைய விசுவாசம் குறித்து அங்கு குறிப்பிடுறார். ஆனா லோத் ஆரம்பத்தில் ஆபிரகாம் மாதிரியே விசுவாசம் காண்பிச்சாலும் அந்த விசுவாசம் என்ன ஆகல, அவருடைய வாழ்க்கையில வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து முன் உதாரணத்துவமா அது போகல. அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். அதனால்தான் அவர் ஆரம்பத்துல ஆபிரகாம் போலவே விசுவாசம் காண்பிச்சிருந்தாலுமே நல்ல சாட்சி வாங்குற அளவுக்கு அவரு அங்க அந்த அந்த அவருடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக அங்க இல்ல பார்த்தோம். சோ அது ஏன் அப்படி இல்ல நமக்கு நல்லா தெரியும். அவர் போய் இருந்த தேசம் எங்க இருந்திருக்கிறாரு? சோதோம்ல இருந்துட்டார். ஒரே ஒரு குற்றம் நாம சொன்னா அவர் ஏன் ஒரு வாழ்க்கை அப்படி நல்ல முன் உதாரணத்துவமா அமையல அப்படின்னா, அவர் வாழ்ந்த இடம் அப்படி, அவர் வாழ்ந்து வாழ்ந்த ஜனங்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டார். சோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சகோதர சகோதரிகளே. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு லோத்து போயிருக்கிறாருன்னா, ஆரம்பத்துல நல்லா விசுவாசம் காண்பிச்ச லோத் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கிறாருனா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில சில தவறுகள் நடந்திருக்கணும், தேவனுக்கு பிரியம் இல்லாத விஷயங்கள் அவர் செய்திருக்கணும், நிறைய குறைவுகள் இருந்திருக்கணும். அதுதான் நம்ம பார்க்க போறாங்க. ஏன் லோத் இப்படி ஆயிடும்? ஆரம்பத்துல நல்ல விசுவாசம் காண்பித்தவர், ஆனா இறுதி வரைக்கும் சாட்சி பெற முடியாம ஏன் போயிடுச்சு? ஏன் அந்த மாதிரி சோதோம்ல போய் குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன என்ன காரியங்கள் அவரை இந்த மாதிரி நிலைமைக்கு வழி நடத்துச்சு? கொஞ்சம் சிந்திக்கிறோம் நம்ம. கண்டிப்பா ஏதாவது இருக்கணும், இல்லாட்டி இப்படி இப்படி அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பேதுரு சொல்றார், அவரு உண்மையிலே எப்படிப்பட்ட மனுஷன் தான், நீதிமான். பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வசனங்கள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், ஒரு வகையில நீதிமான் தான், ஆனா நல்ல சாட்சி வாங்குற அளவுக்கு என்ன இல்ல அவர்கிட்ட விஷயம் இல்ல. ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்தா, நல்லா விசுவாசம் காண்பிச்சார் ஆபிரகாமுக்கு இகவலா. ஆனா பாருங்க, அவருக்கு இறுதியா நல்ல சாட்சி அங்க வாங்கல, ஆனாலும் அவர் அளவுக்கு நீதிமான்ங்கிற பெயர் கூட வாங்கல. சோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் அவருடைய வாழ்க்கை. சோ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு நம்ம அங்க பார்க்கலாம். ஏன்னா அவரு கூட பழைய ஏற்பாட்டுல யாருக்கு நிழல்னா, திரள் கூட்டத்தினருக்கு அங்க நிழல். சோ அவருடைய சரித்திரம் தெரியும். சோ அந்த ஊர் தேசத்தை விட்டு ஆபிரகாம் கூட வெளியே வரார், கானான் தேசத்துல பிரவேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தேவன் ஆசீர்வதிக்கிறார், விருத்தி அடைகிறாங்க. என்னாச்சு, அவங்களுடைய மந்தை மேய்க்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம். வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 13 அதிகாரம் 6 வசனம். ஆமாம். சோ அவருடைய அவங்கள தாங்க கூடாத அளவுக்கு அவங்க பெருகிட்டாங்க. அது மாத்திரமல்ல, கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேருடைய மந்தை மேய்க்கிறவங்களுக்குள்ளயும் சின்ன வாக்குவாதம் அங்க வந்துட்டு தெரியும் நமக்கு. அப்புறம் ஆபிரகாம் ஒரு நல்ல டிஸ்கஷன் வைக்கிறார், ஒரு கலந்து ஆலோசித்து ரெண்டு பேரும் பிரியிருக்கு முடிவெடுத்து பிரிஞ்சு போறதெல்லாம் பார்த்தோம். அப்படி பிரியும் பொழுதுதான் லோத் வந்து யோர்தான் நதிக்கு பக்கத்துல இருந்த அந்த செழிப்பான சமபூமிய அவர் தேர்ந்தெடுத்துட்டு அங்க போய் அங்க குடியிருக்கிறார். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த இடம் சோதோம் பட்டணத்துக்கு அருகாமையில அங்க இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர் அந்த செழிப்பான இடத்தை தேர்ந்து எடுத்ததே ஒரு தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்ந்தெடுக்கிற முதல் வாய்ப்பு யாருக்கு தான் வந்துச்சு? ஏன்னா ஆபிரகாம் சொல்லிட்டார், லோ நம்ம எல்லாம் சகோதரர்கள், நமக்கு சண்டை வேண்டாம், அதனால நம்ம பிரிஞ்சு போயிடலாம், நீங்க எங்க போறீங்களோ அதற்கு நேரடியான திசைக்கு நான் போறேன். சோ சாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கறேன், நீங்க சிந்திங்க. சோ இந்த மாதிரி ஒருவேளை நமக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட நம்ம எந்த ரீதியில தான் முடிவெடுப்போம்? எந்த இடத்துக்கு போனா நல்லா இருப்போம், யதார்த்தம் அது, அது ஹியூமன் டெண்டன்சி, மனுஷ சுபாவம், யதார்த்தமா அப்படி எடுத்தார். சோ அந்த முடிவே ராங் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லலாம்னா, அவரு எடுத்த அந்த முடிவு அவரை நிறைய சோதனைகளுக்குள்ள வழி நடத்தின ஒரு முடிவு. அந்த செழிப்பான பகுதியில போய் தங்கணும் அப்படின்னு அவர் எடுத்துட்டா இருப்பாருங்க அந்த முடிவு. அந்த முடிவு பின்னாட்கள்ல அவரை பலவிதமான சோதனைகளுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு முடிவாக இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் கொடுத்த சகோதரர் நல்லா சிந்திச்சிருக்கிறார். ஏன்னா அவரு அந்த பூமியை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அது எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு, அது வசன வாசிங்க நீங்க.
அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டார்.
பாருங்க, நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டன, செல்வ செழிப்பான இடம், அந்த ஒரு அம்சம் தான் அவருக்கு ரொம்ப அவரை ஈர்த்துச்சு. அந்த இடத்த அவரு தேர்ந்தெடுக்க, அந்த இடத்த தேர்ந்தெடுத்தார். சோ இந்த எண்ணம் என்னன்னா, அது ரொம்ப செல்வ செழிப்பான இடம், அங்க போனா நமக்கு என்ன இருக்கும் வாழ்க்கையில, நாம கூட என்ன ஆகலாம், நல்லா விருத்தி ஆகலாம், நல்ல செல்வ செழிப்போட அங்க இருக்கலாம். இந்த எண்ணம் தான் அவரை வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க அங்க வழி நடத்துது. சோ இந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு அதிகம் இடம் கொடுக்காத ஒரு எண்ணம். என்னன்னா, செல்வ செழிப்போட இருக்கணும். ஏன்னா எங்க வந்து செல்வ செழிப்பு இருக்குதோ, எங்க யார் வந்து செல்வ செழிப்பா இருக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிகம் கிரியை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஒருவேளை நம்ம செல்வ செழிப்பா இருந்துட்டோம்னா கண்டிப்பா நாம தேவனுக்கு அதிகமா என்ன பண்ண மாட்டோம், அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே யாருக்கிட்டயே இருக்கு, நம்ம கிட்டயே இருக்கு. தேவனை சார்ந்து இருக்கிறதுக்கு அவருடைய பாதுகாப்பு வழி நடத்துதலை நாம் எப்போதுமே எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எல்லாமே நமக்கு அங்க இருக்குது பாருங்க. அது மாத்திரமே இல்ல, விசுவாசமும் கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஏன்னா நமக்கு தேவனுடைய தேவைகள் கம்மி அப்படின்னு சொல்லும் போது அவர் மேல இருக்கிற விசுவாசம் கூட எப்படி தான் ஆகும், குறையும். ஆனா பாருங்க, அதுதான் அந்த டேஞ்சர். அதான் அவர் அங்க சொல்றாரு, இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன்னா, வேர் ப்ராஸ்பரிட்டி எக்ஸிஸ்ட், எங்க வந்து இந்த செல்வ செழிப்பு இருக்குதோ, மேன் ஃபீல்ஸ் லெஸ் அண்ட் லெஸ் நீட் ஃபார் காட். மனிதன் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற மனிதன் தேவன் அவருடைய தேவையை வந்து ரொம்ப குறைவாகவே எதிர்பார்க்கும். இதுதான் ஒரு லோத் செய்திட்ட அந்த மிஸ்டேக். சரி, இந்த மாதிரி ஒரு முடிவுல எடுத்துட்டு அந்த ஒரு செழிப்பான தேசத்தை நோக்கி அவர் போய் அவருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டார். இப்ப நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, இந்த நிலைமைக்கு காரணம் லோத்து ஒரு முக்கியமா ஒரு 6 தவறுகள் அங்க செய்தார். நம்ம அவருடைய வாழ்க்கையில நாம அதை கண்டுபிடிக்கலாம். அந்த சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணத்துவம் மற்ற ஒரு வாழ்க்கையா போறதுக்கு ஒரு காரணம். இப்ப அந்த 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். லோத்து கிட்ட நம்ம காணக்கூடிய 6 குறைகள், அந்த 6 குறைகள் தான் அவரை இந்த நிலைமைக்கு வழி நடத்துது என்று பார்க்கிறோம். முதல் விஷயம் என்ன நாம பார்க்கிறோம்னா, அவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில உருவாகின அந்த விரோதம், விரோதம் தான் அவரு அவரு அவர்கிட்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம் முதோ குறை. ஏன்னா வசனம் வாசிக்கிறோம், 13:7 வசனம், பாருங்க, வாக்குவாதம் உண்டாயிற்று. சோ இங்க அடுத்த வசனம் வாசிங்க, படிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய பரந்த மனசு நமக்கு நல்லா தெரிய வருது. அங்க ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில என்ன நடந்திருக்கும்ங்கிறது கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம அங்க கிரகிச்சு கொள்ளலாம். சோ ஆரம்பத்துல வந்துட்டு யார் யாருக்கு தான் பிரச்சனை வந்துச்சு, மந்தை மேய்க்கிறவங்களுக்கு தான், மந்தைக்கு சொந்தக்காரங்களுக்கு வரல. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு, லோத் உங்களுக்கும் எனக்கும் என்ன என்ன வேண்டாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த மந்தை மேய்ப்பருக்குள்ள ஆரம்பிச்ச வாக்குவாதம் அவங்க லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் முதல்ல சண்டை போட்டிருப்பா நினைக்கிறீங்க, ஆபிரகாமா லோத்தா? லோத் தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த நல்ல முடிவு கூட யார் தான் எடுக்கிறா, பரந்த மனசோட. லோத் நம்ம சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேணாம். நீ மக மாறி எனக்கு, நீ எங்க விருப்பப்படுறியோ நீ அங்க போ, உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய பாதையை நான் சூஸ் பண்றேன், நான் தெரிந்து கொள்கிறேன். மனசு அந்த அன்பு யார்கிட்ட தான் தெரியுது, ஆபிரகாம் கிட்ட தெரியுது. அப்ப என்ன ஆயிடுக்கணும், நான் உண்மையிலேயே இந்த மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள உருவாயிட்ட அந்த வாக்குவாதம் பின்னால என்ன ஆயிடுச்சுன்னா, லோத் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய இருதயத்துல ஆபிரகாமுக்கு விரோதமா எண்ணங்கள் வளர்த்து கொண்டுட்டார். அதுக்கு அனுமதிச்சிருக்கிறார், ஆபிரகாமுக்கு எதிராக விரோதம் அவருடைய மனதுல அங்க உருவாயிடுது. அது ஆபிரகாம் கண்டுபிடிச்ச உடனே தான், ஐயோ இது நமக்கு கூடாது, அவருடைய போக்குல அவரை நம்ம விடுவோம் சொல்லிட்டு அந்த நல்ல முடிவு அங்க எடுக்கிறார். சோ இந்த பாயிண்ட், விரோதம் யாருடைய மனசுல இருந்துச்சுன்னா வளர்ந்துருச்சுன்னா லோகனுடைய மனசு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவருடைய வாழ்க்கை தவறான பாதையில போகிறதுக்கு நடந்துட்ட முதல் குறை. அதாவது இப்போ இந்த விரோதம் பத்தி சொல்லும் போது அருமையா சகோதரர் அந்த பாயிண்ட் சொல்றாரு, என்னன்னா பாருங்க, நம்ம எல்லாருமே சுயாதீனம் உள்ள மனுஷன் சகோதர சகோதரிகள். நமக்கு ரொம்ப இந்த லோத்தினுடைய விஷயங்கள் நமக்கு நிறைய பொருந்தது. நமக்கு எல்லாருக்குமே சுயாதீனம் உள்ள மனுஷங்க. சோ சுயாதீனம் உள்ள ஒரு 2 மனுஷங்க சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு வைங்க, 2 சகோதரிகளோ 2 சகோதரனோ, சுயாதீனம் உள்ள யாரேனும் 2 பேரு சேர்ந்துட்டு ஒரு வேலை செஞ்சா எப்போதாவது ஒரு முறையாவது கண்டிப்பா 2 பேருக்குள்ள என்ன வரும்னா, கருத்து வேறுபாடு, விரோதம் இல்ல, என்னது கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடுன்னா என்ன சொல்லுவோம், ரெண்டு பேருடைய கருத்தும் வேறுபடும். ஒரு பாயிண்ட்ல இப்போ பிரதர் ரெண்டு பேரும் ஒரு வேலையை ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு விஷயத்துல பிரதருடைய கருத்தும் அவருடைய கருத்தும் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, இசைந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், இது ஏதோ வினோதம் கிடையாது, இது சாதாரண விஷயம். ஏன்னா ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட மனுஷங்க, சுயாதீனம். என்னுடைய சிந்தையின்படி போறதுக்கு எனக்கு சுயாதீனம் இருக்கு, வேற மாதிரி சிந்திக்கிறதுக்கு அவருக்கு சுயாதீனம் இருக்கு. சோ சிந்தைகள்ல வேறுபாடு வருவது இயற்கை அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். வச்சுட்டாத்தான் நெக்ஸ்ட் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போவதை நம்ம தடுக்க முடியும். சோ இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், கருத்துக்களில் வேறுபாடு வருவது மனிதர்களுக்குள்ள இல்லாட்டி இப்போ சகோதரர்களுக்குள்ள ரொம்ப இயற்கை. ஆனா என்ன பண்ண விடக்கூடாதுன்னா சகோதர சகோதரிகளே, அந்த கருத்து வேறுபாடு என்ன ஆகக்கூடாது, விரோதமாக வளர்ந்துடக்கூடாது. கருத்து வேறுபட்டுச்சுன்னு என்ன ஆகணும், கண்டிப்பா ஒரு வேலை நம்ம எல்லாம் புதிய சிருஷ்டிகள், என்னுடைய கருத்தும் பிரதருடைய கருத்தும் வேறுபட்டுச்சுன்னா அவருக்கும் பரிசுத்தாவி இருக்கு எனக்கும் பரிசுத்தாவி, என்னதான் நம்ம சிந்திக்கணும், ரெண்டு பேர் ஜஸ்ட் உட்காந்து பிரதர் நீங்க எதன் அடிப்படையில யோசிக்கிறீங்க, நான் இதன் அடிப்படையில யோசிக்கிறேன், ரெண்டு பேரும் பேசும்போது பிரதர் நீங்க எடுத்த முடிவு ரொம்ப கரெக்ட், சரி நான் இப்படி பண்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு. ஆனா நம்ம கருத்துக்கு விரோதமா நம் ஒரு கருத்து வந்துச்சுங்கிற காரணத்தினால அவங்க மேல வன்மம் அல்லது விரோதம் வளர்க்கறதுங்கிறது அது வந்து அது ஆவிக்குரிய விஷயம் இல்ல, அது மாம்சத்துக்குரிய விஷயம். சோ இங்க லோத்துக்கும் ஆபரகாமுக்கும் இடையில அந்த கருத்து வேறுபாடுகள் வந்தது இயற்கை தான். ஆனா அது அடிப்படையில விரோதத்தை வளர்த்து கொண்டது ரொம்ப அது தவறான ஒரு விஷயம். ஆனா மாம்ச சுபாவம் அதுக்குதான் வழி நடக்கும் எப்பொழுதும். ஒருவேளை நான் சொன்ன கருத்துக்கு வேற யாராவது எதிரா சொல்லிட்டா உடனே எனக்கு என்னதான் அவரும் அவங்க மேல ஒரு மண் கசப்பு தான், இவர் எப்ப பாரு இப்படிதான், நம்ம கருத்துக்கே சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், அது வருவது அங்க இயற்கை. அதை விடக்கூடாது சகோதரர் சகோதரி. ஏன்னா நம்ம வசனம் வாசிக்கிறோம் யாக்கோபு 3:16 வசனத்துல,
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துருச்செய்கைகளும்.
சோ வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்கோ அங்க கலகமும் சகல துர்ச்செய்கைகள். பாருங்க சகல துர்ச்செய்களுக்கும் அதே இடம் வகுத்துரும். ஆனா நம்ம மனோதத்துவ ரீதியா நம்ம பேசினோம்னா யாருக்கு வந்து ஒருவேளை நமக்கு ஒருத்தர் மேல விரோதம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே, இயற்கையா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா அவர் நல்ல ஒரு கருத்தே சொன்னாலும் கூட அவருடைய இருதயத்தின் நினைவுகளே நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு அவர் மேல என்ன இல்ல, உண்மை இல்லையா, ஒரு நல்ல அன்பு இல்ல, ஒப்பீனியன் இல்லங்கும் பொழுது ஒரு விரோதம் உருவாயிருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவுகள், நான் சொல்றது மோட்டிவ், இருதயத்தின் நினைவுகளே நாம என்ன பண்ணுவோம், சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். அவர் எது பேசினாலும் எது சொன்னாலும் எது செய்தாலும் அவர் தப்பா தான் செய்யறாரு அப்படின்னு அவரை பற்றி தீமையா நினைக்கிறதுக்கு இந்த விரோதம் நம்மை அங்க வழி நடக்கும். இறுதியா என்ன ஆகும்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையே செய்ய முடியாத நிலைமைக்கு அங்க போவோம். ஒரு சின்ன பாயிண்ட் தான் இது, ஒரு சின்ன ஒரு கருத்து தான் இது, ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து. சோ இன்னைக்கு நாம எல்லாம் ஒரு விசுவாச குடும்பம், நம்ம எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள சேர்ந்து செயல்பட வேண்டிய சகோதர சகோதரிகள். கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன குறைகள் வருவது இயற்கை. ஆனா எதுக்கு எது இயற்கை, எது வந்து இயற்கைக்கு புறம்பானது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது. சோ அப்போ லோத் அந்த தவறு செய்தார், கருத்து வித்தியாசம் வந்துச்சு, ஆனா அதை விரோதம் அளவுக்கு தன்னுடைய மனதுக்குள்ள அவர் அனுமதி கொடுத்தது மிக முக்கியமான ஒரு தவறு. ஏன்னா அந்த விரோதத்தினால்தான் கடைசியில் என்ன ஆக வேண்டியதாச்சு, ஆபிரகாமை விட்டு பாருங்க அந்த ஒரு சின்ன தவறு அடுத்த தவறுக்கு அங்க அவரை அங்க வழி நடத்து நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி இப்போ இரண்டாவது குறை அவர்கிட்ட நாம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, விரோதம் வந்துச்சு, ஆபிரகாம் பார்த்தார் சண்டை வேண்டாம் நம்ம பிரிஞ்சு போயிடலாம், இடத்தை நீங்களே தெரிந்து கொள்ளுங்க அப்படி சொன்ன உடனே லோத் தன் கண்களை ஏறெடுத்து ஒரு பகுதியை பார்த்தார், அது செழிப்பா தெரிஞ்சிச்சு, அதை தேர்ந்தெடுத்தார். சோ கண்களினுடைய இச்சைக்கு அங்க அவரு இடம் கொடுத்தார். இது இரண்டாவது குறை. வசன வாசிங்க ஆதியாகம் 13:10. பாரு பாருங்க, அந்த கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் மிகுதியா இருக்கிறதாக கண்டார். சோ இது இங்க எதுக்கு அவர் அனுமதி கொடுத்தார், எதுக்கு இடம் கொடுத்துட்டார்னா, தன்னுடைய கண்களுக்கு இச்சிக்க தக்க விஷயத்துக்கு அங்க அனுமதி கொடுத்தார். கண்களை நிச்சயம் சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பாருங்க, ஒரு பொருள் மேல நம்ம ஆசை வைக்கிறக்கோ வாஞ்சை வைக்கிறக்கோ முதல்ல அந்த அந்த விருப்பம் வேணும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த பொருள் மேல என்ன வேணும் நமக்கு? ஒரு விருப்பம், டிசையர். இங்கிலீஷ்ல சொன்னா அந்த விருப்பம் வேணும். ஆனா இந்த விருப்பம் எதுதான் தூண்டும் பாட்டோம்? இருதயத்துல விரும்பணும்னா முதல்ல எங்க வந்து திருப்தியாகும்? நமக்கு கண்கள்ல வந்து திருப்தியாகும். அந்த கண்களை நிச்சயிக்க ரொம்ப பவர்ஃபுல். புதிய சிருஷ்டிகளுக்கு இது ஒரு மிகப்பெரியமான பலவீனம், இந்த கண்களினுடைய இச்சை இருக்கவே அங்க கூடாது. சோ இது இயற்கை, அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு பொருள் மேல பயங்கரமான ஈர்ப்பு, ஒரு விருப்பம், அது எப்படித்தான் வருதுன்னா, அது இந்த கண்கள் மூலமா தான் இருதயத்தை போய் அதை டச் பண்ணி இது நமக்கு வேணுங்கிற ஆசை நாம அங்க வைக்கிறோம். சோ இப்ப இந்த கண்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்முடைய நம்ம கண்களுடைய காட்சிகள். அந்த கண்களுடைய இச்சைக்கு தகுந்த நம்ம வழி பெற்றுட்டோம்னா கடைசியில் அது கூட அங்க தப்பு தான். சோ உங்களுக்கு நினைவு இருக்கும், ஆதியாகமம் 3:6 இதே ஒரு வஞ்சனை தான் சாத்தான் யார்கிட்ட பயன்படுத்தினாரு? ஏவால் கிட்ட பயன்படுத்தினாங்க இல்லைங்களா? வசன வாசிங்க.
அப்பொழுது ஸ்திரியானவர், அந்த வெளிச்சம் குசுப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட.
பாருங்க அந்த பழம் எப்படி இருந்துச்சு, குசிப்புக்கு நல்லது பார்வைக்கு. பாருங்க அது பார்க்கும், அது ரொம்ப எப்படி இருந்திருக்கணும் நமக்கு தான் தெரியுமே. கார்ட்டூன் எல்லாம் போடுறாங்க, நல்ல ஆப்பிள் நல்ல செவ செவன் போடுறாங்க இல்லைங்களா? அப்படித்தான் இருந்திருக்கணும் அந்த அந்த பழம், நல்லா பார்வைக்கு ரொம்ப இச்சிக்கத்தக்க மாதிரி. ஒருவேளை நமக்கு இந்த பலாப்பழம் மாதிரி இருந்துச்சுன்னா போயிருப்பாங்களா? ஏவாள் தெரியல, நல்லா சொறி பிடிச்ச மாதிரி நாலு ஈ உக்காந்துட்டு இருந்துச்சுன்னா அது அட்ராக்ட் ஆயிருக்குமா அவங்களுக்கு? நல்ல வேலை இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்படிதான் போயிருப்பாங்க. ஆனா அது சேட் நாங்க வைக்கிறாரு பாருங்க, அந்த கண்களினுடைய இச்சை அது திருப்தி ஆகணும். அப்பதான் அதனால இஷ்டம் நமக்கு வந்துட்டு அங்க போவோம். சாதாரணம் இல்லை. இன்னைக்கு உலகம் சுத்தி பாருங்க, அந்த சேட்டனுடைய அந்த டாக்டிக்ஸ், அந்த தந்திரம் உலகம் முழுக்க. இன்னைக்கு ஒரு சின்ன பொருள்ல ஜனங்கள் வாங்க வைக்கணும்னா என்ன பண்றாங்க? அது 5 ரூபா பேஸ்ட் தான் இல்லைங்களா? ஆனா அதுக்கு டிவியில பாக்குறீங்களா எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்க? பெரிய ஸ்டார் வந்துட்டு அது போட்டு விளக்குற மாதிரி காமிப்பார், ஆனா அதை அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். எவ்வளவோ விஷயம், பெருங்காயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், பிளக்ஸ் போர்டு போட்டு டிவியில யார் யாரோ வந்துட்டு என்ன என்ன பண்றாங்க. அந்த பொருள் வந்து நமக்கு முதல்ல கண்ணுக்கு எப்படி இருக்கணும், அட்ராக்டிவா வரணும். அப்பதான் மனசுக்குள்ள அந்த விருப்பம் தோண்டும். அது வந்தா தான் ஜனங்கள் அங்க வாங்குவாங்க. முழு விளம்பர உலகம் முழுக்க சேதனுடைய கண்ட்ரோல்ல தான். ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கண்களினுடைய இச்சையா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அயாக்க 1:15 விருப்பங்களை தூண்டுவதிலும் அப்படி தூண்டி தேவனுக்கு விரோதமா செயல்படுவதிலும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது நமக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு பலவீனம் புதிய சிருஷ்டிகளுக்கு. 1:16 வாசிக்கிறோம் என்ன சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பலவீனம். அந்த லோத் விஷயத்தில் நம்ம பாக்குறோம், அவர் இடம் கொடுத்தார். சோ பார்த்தார் அந்த பூமி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இச்சிக்க தகுந்த வகையில அந்த இச்சைக்கு அவரு இடம் கொடுத்தாரு. அந்த இடத்தின் மேல அவர் இருதயத்துல ஒரு விருப்பம் வந்துச்சு. அந்த விருப்பத்தின் அடிப்படையில அந்த இடத்தையும் அவர் என்ன பண்ணார், தேர்ந்து அங்க எடுத்தது நாம அங்க பார்க்கிறோம். சோ இது ரெண்டாவது மிஸ்டேக் அவர்கிட்ட நாம பாக்குறோம், இச்சை, கண்களினுடைய இச்சை. 3வது குறை என்னன்னா, அவர் தேர்ந்தெடுத்தது 3வது குறை. அந்த தேர்ந்தெடுத்தல் இருக்கு பாருங்க, அந்த செலக்ஷன் சூசிங், அது தப்பு. என்ன தேர்ந்தெடுத்தல்னா என்ன பாருங்க, தேர்ந்தெடுக்கிறதுனா என்ன? முதல்ல விரோதம் வந்துச்சு அவருக்குள்ள, அந்த விரோதத்தின் நிமித்தம் பிரியருக்கு முடிவு பண்ணும் போது கண்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த இடத்தை அவர் என்ன பண்ணார், விரும்பினார். அதோடு கூட என்ன பண்ணிருக்கலாம், லோத் நினைச்சிருந்தா விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா பாருங்க, ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோங்களா? இப்ப நம்ம கூட ஷாப்பிங் போறோம். இப்ப கடையில நம்ம பார்வைய நிறைய பொருட்கள் என்ன பண்ணுது, ஈர்க்குது, கண்களினுடைய இச்சை ஈர்க்குது, நம்மள விருப்பம் வந்துடுது. ஆனா எல்லா பொருளும் வாங்கிடுறோமா? ஏன் வாங்கறது இல்ல? பாக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரேட் கேட்டா நம்ம பட்ஜெட்டுக்கு அது உதவுறது இல்ல. இப்ப கன்சிடர் பண்றோம் பாத்தீங்களா, கண்களுக்கு இச்சைதான், மனசுக்கு விருப்பம் வந்துச்சு, ஆனா ரேட்டு பார்த்தா அப்புறம் நம்ம புது சிஷ்டிகள், இது நம்ம வாங்க கூடாது. அந்த பாயிண்ட் நமக்கு சில சமயங்கள்ல வரும். சோ நம்முடைய தேர்ந்தெடுக்கிற அந்த 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 தேர்ந்தெடுக்கிற செயல் பாருங்க, நிறைய முடிவுகளை கொண்டு அங்க இருக்குது. கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறதெல்லாம் நம்ம வாங்கிறது கிடையாது. சில சில விஷயங்கள் கன்சிடர் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், புறக்கணிச்சிடுறோம். யார் புறக்கணிச்சு எடுக்கலாம்? அதே மாதிரிங்க நோ, புறக்கணிச்சு எடுக்கலாம். இடம் நல்லா தாக்கா இருக்கு, ஆனா பக்கத்து ஊர் எந்த ஊரு? ஐயோ, அந்த ஜனங்கள் மனுஷங்களா அவங்க? வேணாம் வேணாம் அப்படி சொல்லிருக்கலாம், சொல்லிருக்கலாம். அவர் இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப நல்லா அன்புல நினைச்சிருக்கலாம். சே, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நம்ம அங்கிருந்து இங்க வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கிறவர் கூட சண்டை போட்டுட்டு அவர் விட்டு பிரியிருந்தா சே வேண்டாம். அப்புறம் நாமே சொன்னா கூட இல்ல இல்ல நான் உங்க கூடிய இருக்கிற நம்ம பிரச்சனைகளை நினைச்சிருக்கலாம், முயற்சி பண்ணிருக்கலாம். அதாவது என்னன்னா, இச்சித்துட்டாரே வழியா அவர் நினைத்திருந்தா மற்ற காரண காரியங்களை அவர் ஆலோசித்து பார்த்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததை அவர் என்ன பண்ணிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். பட் தவிர்க்கல, அவருக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, அது செழிப்பான பூமி, அந்த பூமியில நான் போய் செழிப்பா இருக்கணும், அதை அவர் தேர்ந்தெடுத்தார். சில சமயங்கள்ல நமக்கு கூட இது ஒரு பலவீனம். நம்முடைய சாய்ஸஸ், நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம பாக்குறதுக்கு நல்ல விஷயங்கள் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பேசுறதுக்கு நல்ல விஷயங்கள், விவாதம் செய்யறதுக்கு, கலந்து ஆலோசிக்கிறதுக்கு, பிரயாசங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் தேர்ந்தெடுக்கணும். வசனம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்திங்க, அப்பதான் பேசுவீங்க, அப்பதான் செய்வீங்க. சோ இந்த விஷயங்கள், இந்த விஷயம் அந்த செலக்ஷன் ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அப்ளை ஆகுது, நமக்கு அது தெரியும். சில விஷயங்கள் நம்ம விருப்பப்படலாம், ஆனா அது நமக்கு தேர்ந்தெடுக்கிறது சரியா? நம்முடைய உடன்படிக்கைக்கு இசைவா நம்மை வழி நடத்துமா? ஒரு 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 வேலைனா வேலை, ஒரு படிப்புனா ஒரு படிப்பு, ஒரு இடம் புது இடம்னா ஒரு புது இடம், இதெல்லாம் யோசிக்கணும். சோ எந்த விஷயமே நம்ம எப்படித்தான் டிசைட் பண்ணணும்னா, எப்படித்தான் முடிவு பண்ணணும்னா, சகோதர சகோதரிகளே, நாம இதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நம்முடைய உடன்படிக்கை நிறைவேறுமா தடைப்படுமா? நிறைவேறும் தெரிஞ்சுன்னா தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கலாம். இல்ல பிரச்சனை, முன்ன மாதிரி மீட்டிங் போக முடியாது, ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியாது, கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து இங்க ரேட்டெல்லாம் வந்து வச்சு கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம ரேட் என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்ற முடியுமா, இந்த முடிவு எடுத்தா, இதே தேர்ந்தெடுத்தா, உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு பிரச்சனை வருமா? ஆமா, வேணாம், தேர்ந்தெடுக்க வேணாம். அந்த மைண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணணும். சோ நம்முடைய தேர்ந்தெடுத்தல்களுக்கு மதிப்பு இருக்குதே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, அது கூட சிந்திக்கணும். சோ லோத்தினுடைய செலக்ஷன் தவறான செலக்ஷன். சோ அது அவருடைய மூணாவது தவறு நாம அங்க பாக்குறோம். நாலாவது அவர் என்ன தவறு செஞ்சாருன்னா, அந்த இடம் தேர்ந்தெடுத்துட்டா, எடுத்துட்டு அங்க போய் அவர் தங்கும் போது எங்க கூடாரம் போட்டாருன்னா, வசனம் வாசிங்க 13:12. அந்த பட்டணங்களுக்கு, அது வசன வாசிங் சிஸ்டர், அந்த பட்டணங்களிலே பாருங்க, இது என்னன்னா, பட்டணங்கள்ல வாசம் பண்ணார். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன வருது, சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். இந்த சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார் பாத்தீங்களா, அதுதான் அவர் செய்த நாலாவது தவறு குறை. பட்டணங்கள்ல வாசம் பண்றது என்னன்னா, கண்டிப்பா சோதோம் ஒரு பட்டணம், அதுக்கு பக்கத்துல இந்த பட்டணங்கள் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை இந்த பட்டணத்துடைய இந்த பகுதியெல்லாம் குடியிருந்திருக்கலாம், சரிங்களா? பக்கத்து பட்டணத்துல தான் குடியிருந்தாரு, சரிங்களா? நிறைய பேர் என்ன சொல்லலாம், புதர் லோத்து நல்ல வேலை தானே புதர் செஞ்சாரு, என்ன என்ன வேலை செஞ்சாரு அவரு, ஒண்ணு எந்த போய் குடியிருக்கல, சோதோம்குள்ள போல இல்லைங்களா? நிறைய சமயங்கள் நம்ம இப்படித்தான் நினைப்போம், நம்ம என்ன அவ்வளவு மோசமா, அப்படியெல்லாம் ஒண்ணு செயல் இல்ல, இப்படித்தான் செஞ்சிட்டோம், இது கூட தப்பா, அப்படி கேட்போம். அது மாதிரி இங்க லோத்து கூட, அவர் என்ன சோதோம்கேவா போயிட்டாரு இல்லையா, பக்கத்துல தானப்பா இருந்தாரு, வெளியே தானப்பா இருந்தாரு. நம்ம என்ன சொல்லலாம்னா, வெளியே நீ அங்க இருந்திருக்கலாம்ல இல்லைங்களா, அந்த பட்டணத்துல இந்த எண்டில் இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிடுகிறாரு, சோதோமுக்கு ரொம்ப அருகாமையில. இது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன குறை. ஆனா அந்த சின்ன குறை தப்பு. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள சின்ன பலவீனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை அப்படி இடம் கொடுப்பது பின்னாற்ற எங்க வழி நடத்தும், பெரிய பலவீனங்களுக்குள்ள வழி நடத்தும். ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி ஒரு மன்னா வாட்சி எடுப்பீங்க இல்லைங்களா, இந்த திராட்சை தோட்டத்தை வசனம் வந்துருச்சுங்களா உங்களுக்கு, வசன வாசனை உன்னத பாட்டுல 2:15 குளிநரிகள் சிறுநரிகள். இது குளிநரி குழிக்குள்ள இத்தினூண்டா இருக்கும், சின்ன நரி தான். ஆனா என்ன பண்ணிடும் அது, திராட்சை பாருங்க, திராட்சை தோட்டத்தையே நாசம் பண்ணும். இது மன்னா படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், மன்னால இந்த வசனம் போட்டு அருமையா கருத்து சொல்லியிருந்தார். இந்த புலிநரிகள் சிறுநரிகள் எதுக்கு அடையாளம்னா, நம்மிடத்துல காணப்படக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்கள் என்ன ஆகும்னா, அது நம்முடைய பெரிய பலவீனங்களுக்கு என்ன பண்ணிடும், வழி நடத்தும். சோ சின்ன விஷயம் தானே, அந்த அளவுக்கு நாம தனிப்பட்ட வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணுமா, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன்படிக்கைக்கு விரோதமான சின்ன சின்ன குறைகள் நம்ம வாழ்க்கை நாம் அனுமதிப்பதும், சின்ன சின்ன பலவீனங்களுக்கு அனுமதிச்சு திருப்தி காண்பதும் கண்டிப்பா நம்மளை எங்கதான் வழி நடத்தும்னா, பெரிய பலவீனங்களுக்குள்ள வழி நடத்தும். சாத்தான் நம்மளை அப்படித்தான் வஞ்சிக்கிறார், எடுத்த உடனே பெரிய பலவீனங்களுக்குள்ள நம்மளை அங்க போடுறது கிடையாது, அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம வரமாட்டோங்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு முதல்ல கொடுத்து 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 அப்புறம் அது பழகி 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 நம்ம பெரிய பெரிய பலவீனங்களுக்குள்ள போயிட்டு நம்முடைய இலக்கை அடையாம நாம அங்க போவோம். சோ அது ரொம்ப முக்கியம். சோ இங்க லோத் செய்த அந்த 4வது தவறு என்னன்னா, அந்த சோதோமுக்கு அருகாமையில் அதற்கு நேரம் அவர் கூடாரம் போட்டது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஆனா அது அவரை பின்னாடி பெரிய தவறுகளுக்குள்ள வழி நடத்தக்கூடியது. அவர் அங்க போட்டுடுக்க கூடாது, அட்லீஸ்ட் அந்த இடத்தான் தேர்ந்தெடுத்தார் பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிடுக்கலாம்னா, சோதாம விட்டு வெகு தூரத்துல குடியிருந்திருந்தார்னா பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறான். சோதாமுக்கு அருகாமையில போய் அவர் கூடாரம் போட்டது பிரச்சனைகளுக்கு அவரே வாசலை திறந்து விட்டது மாதிரி ஆயிடுச்சு. இது அவர் செய்த 4வது தவறு. இது அவர் 5வது தவறுக்கு வழி நடத்துச்சு. 5வது என்ன தப்பு பண்ணார்னா, 14:12 வாசனம், பாத்தீங்களா இப்போ 13வது அதிகாரத்துல எங்க இடம் வாங்கினாரு, 14வது அதிகாரத்துல எங்க ஷிஃப்ட் ஆயிட்டாரு பாருங்க. 14வது அதிகாரத்துல வாசிக்கும் போது எங்க இருக்கிறாரு, இல்ல இல்ல 13வது அதிகாரத்துல சோதோமுக்கு எதிரே போட்டாரு, 14வது அதிகாரத்துல எங்க போயிட்டாரு, எங்க டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குமா அவருக்கு சரிங்களா, பட்டணத்துக்குள்ளேயே போயிட்டார். இதுதான் அந்த விஷயம், சின்ன பலவீனங்களுக்கு இடம் கொடுக்கறது பின்னாட்கள்ல பெரிய பலவீனங்களுக்கு அங்க வழி நடத்தும். சோ கண்டிப்பா பக்கத்துல தான் போட்டாரு ஆரம்பத்துல, உடனே அவர் பட்டணத்துக்குள்ள போகல. அவர் தெரியும் அது ஒரு நல்ல பட்டணம் இல்ல, ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள் தெரிஞ்சனால்தான் உள்ள போக யோசிச்சுட்டு வெளியே போட்டார். ஆனா வெளியே போட்டது கூட தப்பு. சோ கொஞ்ச நாள்ல அவர் என்ன பாத்திருப்பாருன்னா, உள்ள இருக்கிறதுக்கும் வெளியிருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல, வெளியே இருந்தா நிறைய கஷ்டம் தான் இருக்குது, பொருள் வாங்கணும்னா பட்டணத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் வர்றது. அதுக்கு என்ன பண்ணலாம், பட்டணத்துக்குள்ளேயே போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம், யோசிச்சிருக்கலாம், யோசிச்சுட்டு பட்டணத்துக்குள்ள அவர் போயிட்டு இருப்பாரு. சோ வழி நடத்தி இருக்குது பாருங்க, ஒரு சின்ன தவறு பெரிய தவறுக்கு அவரை வழி நடத்தி இருக்குது. சோ பட்டணத்துக்குள்ள போய் கூட இருந்தார், அது 5வது மிகப்பெரிய ஒரு தவறு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு நல்ல பாடங்கள் தான். நம்முடைய அவிக்குரிய வாழ்க்கையில சின்ன பலவீனங்கள் தானே, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இடம் தர வேண்டாம், அது கண்டிப்பா தவறான பாதைக்கு தான் நம்மை அங்க வழி நடத்தும். அவருடைய விஷயத்துல நம்ம அதை பாக்குறோம். 6வது தவறு என்னன்னா, வசன வாசிங்க 19வது அதிகாரம் முதல் வசனம்,
இந்த இருவரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள், லோத் சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான்.
சோ லோத் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, சோதோம் பட்டணத்தினுடைய வாசல் அப்படி உட்கார்ந்தது தப்பு, அவர் செய்த 6வது தப்பு. சோ வாசல் அருகே உட்காருவதுன்னா என்ன, அது ஒரு வெறும் செயல்பாடு கிடையாது. பொதுவா நம்ம வாசல் அருகே உட்காந்துருந்தார், வாசல்ல உட்காந்துருந்தார், அப்படித்தான். அது ஒரு செயல்பாடா நாம நினைக்கிற ஒரு செயல்பாடு. ஆனா இது சகோதரர் நல்லா ஆராய்ந்து சொல்லும் போது, அவருடைய நாட்கள்ல பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்றது ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம், ஒரு ஒரு என்னன்னா ஒரு அங்கீகாரம். என்ன அங்கீகாரம்னா, யார்தான் பட்டணத்தின் வாசல்ல உட்கார்வாங்கள் என்றால், அந்த பட்டணத்தினுடைய நியாயாதிபதியோ அல்லது அந்த பட்டணத்தினுடைய மூப்பரோ தான் அந்த வாசல் அருகே உட்காருவாங்க, அவங்க தான் உட்கார முடியும். அது ஒரு 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 ஸ்தானம், அது ஒரு நிலை. சோ அப்போ லோத்து அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தார் என்று சொல்லும் பொழுது, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பட்டணத்துக்கு வெளியே இருந்து பட்டணத்துக்கு உள்ள போன லோத்து என்ன ஆயிட்டார்னா, அந்த ஜனங்களுக்கு மத்தியில நாளடைவுல நன்மதிப்பை பெற்றுட்டு உயர்ந்த ஸ்தானத்துக்கு, பதவிக்கு உயர்ந்து பதவியில உக்காந்துட்டார். நல்ல விஷயம் தானே, அவன் நல்ல விஷயம்தான். ஆனா பதவியில உக்காரணும்னா ஜனங்களுடைய நன்மதிப்பு வாங்கணும். அந்த ஜனங்கள் முதல்ல நன்மதிப்பு கொடுக்கறதுக்கு, அவங்க நல்ல ஜனங்களா, அவங்களே துன்மார்க்க ஜனங்கள். துன்மார்க்கமான ஜனங்கள் கிட்ட நன்மதிப்பு வாங்கினா கண்டிப்பா லோத் என்ன பண்ணிடுக்கணும், துன்மார்க்கமாக இருந்திருக்கணும் இல்ல. ஏன்னா வசனம் சொல்றது அவர் நீதிமானாகிய லோத் காம்ப்ரமைஸ் ஆயிடுக்கணும். இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா, அரசியல் வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், ஒரு பதவிக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை விஷயங்களை, எத்தனை மனுஷங்களை நம்ம என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்றோம். அவங்க போக்குல போகணும், இவங்க போகணும். துன்மார்க்கமான ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பதவிக்கு லோத் உயர்ந்திருக்கிறார் என்றால், கண்டிப்பா அவருடைய துன்மார்க்க கிரியைகள் அவர் செய்யல, ஆனா அதுகளுக்கு என்ன பண்ணிட்டார், அவரு சமரசம் செஞ்சிருக்கிறார். இசைந்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஜனங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்துக்கு அங்க உயர்ந்திருக்கிறார். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறார் லோத். இதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கையில தவறான முடிவுகள், எல்லாமே தவறு, எல்லாம் தவறு 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 தவறு. அதனால்தான் அவருடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு சபைக்கு அருமையான ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை நாம் சொல்ல முடியாது. அது திறன் கூட்டத்தாருடைய வாழ்க்கைக்கு தான் அருமையான முன்னடையாளமா அங்க இருக்கு. ஆனா அந்த மிஸ்டேக்ஸ், அந்த தவறுகள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு இருதயத்துல ஒரு சின்ன கசப்பு வந்து அது விரோதமா வளர விட்டு, கண்கள் நிச்சயின்படி செயல்பட துணிஞ்சு செழிப்பான இடத்தை தேர்ந்தெடுத்ததுல எவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்து தவறா, அதாவது என்ன சொல்றது, ஒரு மோசமான இடத்துக்கு வெகு அருகாமையில் அவரு தங்கி அந்த இடத்துக்குள்ளேயே போய் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய நன்மதிப்பு வாங்கி அந்த ஜனங்களுக்கு மேல உயர்வது, இது எதுவுமே தேவன் பார்வையில அவசியமா பட்டிருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே அங்க இல்லை. சோ இதனால்தான் நம்ம பார்க்கிறோம், அவர் வாழ்க்கையில இரண்டு மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் தேவன் அனுமதிச்சார். ஆனா ஒரு அசம்பாவிதத்துல அவருக்காக அந்த பட்டணமே காப்பாற்றப்பட்டுச்சு, இன்னொரு அசம்பாவிதத்துல அவருக்காக அந்த பட்டணமே என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சும் போச்சு. முதல் அசம்பாவிதம் வந்து ஒரு முறை பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்காரங்க வந்து சோதோம் பட்டணத்தை முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, யாரையும் சேர்த்து லோத்தையும் சேர்த்து. ஆனா விஷயம் யாருக்கு தெரிஞ்சிடுச்சு, அவருக்கு தெரிஞ்சு அவர் சில ஆட்களை கூட்டிட்டு போய் சண்டை போட்டு லோத்த விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்துட்டு வரும்பொழுது தான் அவர் யாரும் மீட் பண்றாரு, சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு மீட் பண்ணி தசமபாகம் கொடுக்கற சம்பவங்கள் நடக்கும். சோ தேவன் அதை அனுமதிச்சார், லோத்தனுடைய விஷயங்கள் அந்த ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் அவர் அனுமதிச்சார். சிறை பிடிக்கப்பட்டு போகிறது, தோல்வியை சந்திச்சு சிறை பிடிக்கப்பட்டு போற கஷ்டம் அவர் அனுமதிச்சார் தேவன். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அந்த ஒரு அசம்பாவிதத்திலே கூட தேவன் அவருக்கு என்ன பண்ணார், இரக்கம் காண்பிச்சு அவரை விடுதலை செஞ்சார். அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பாருங்க பிரச்சனை கேள்வி உங்ககிட்ட, லோக் சோதாமல போய் குடியிருந்தது தேவனுக்கு விருப்பமா இருந்திருக்குமா இல்ல வேறமா இருந்திருக்குமா? தேவன் சந்தோஷப்பட்டிருப்பார், வருத்தப்பட்டிருப்பார், வருத்தம் தான் பட்டிருப்பார். ஆனாலும் தேவன் என்ன பண்றது, முடிவுகள்ல தலையிடுறது இல்ல, ஆனா வருத்தப்பட்டு இருப்பார் இல்லைங்களா? இப்ப அந்த அந்த பட்டணத்துல போய் குடியிருந்ததுனால தான் லோத்து வந்து என்ன ஆயிட்டான், சிறை பிடிக்கப்பட்டு போறார். அது ஒரு தண்டனை மாறித்தான். ஆனா அதுக்கு முழு பொறுப்பு யார் தான், லோத்து தான் இல்லைங்களா? லோத்து தான். அவர் செய்த தவறான முடிவுகள் தவறான போக்குனாலதான் இந்த ஒரு கஷ்டமான அனுபவத்துக்குள்ள அவர் போனார். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், இரக்கம் காண்பிச்சு அவர் விடுதலை பண்ணார். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவரை விடுதலை பண்ண தேவன் அவர் என்ன பண்ணிருக்கலாம், சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனா தேவன் மறுபடியும் லோத்தை எங்க கொண்டு வந்தா விடுறார், சோதோமிலே தான் விடுறார். ஆனா தேவன் லோத் சோதோமில இருக்கிறத விரும்பவே இல்ல. நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா, தேவன் என்ன பாத்துக்கலாம், மகனே நீ அங்க போகாதப்பா அது மோசமான ஊரு, இல்ல நான் போறேன், சரி போயிட்டார். போயிட்டு அங்க ஒரு தப்பு செஞ்சு அந்த ஜனங்கள்னால துன்பப்படும் போது இப்ப தேவன் அவரை போய் மீட்டுட்டு கொண்டு வரும்போது, நீங்க வேணாப்பா இங்க இருந்தா பிரச்சனை தா, நான் வெளியே வந்து இங்க சொல்லிருக்கலாம் இல்லைங்களா. தேவன் அப்படி செய்யல. தேவன் என்னதான் பண்ணார்னா, லோத்தை விடுதலை பண்ணினாலும் மறுபடியும் எங்கேயே தான் கொண்டு விட்டார். ஏன்னா சோதாமுக்குள்ள போனது யார், சோதாமுக்கு வெளியே வரணும் கூட யார் தான் முயற்சி செய்யணும். நமக்கு ரொம்ப சீரியஸான பாடம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறான முடிவுகள் பலவீனங்கள் குறைவுகள்னால நம்ம பிரச்சனைகளுக்குள்ள போவோம், அனுமதிக்கப்படுவோம், அந்த பிரச்சனையில கதறுவோம் தேவனை நோக்கி. அப்ப தேவன் நம்மளை என்ன பண்ணிடுறார், பிரச்சனைகள்ல இருந்து நம்மை காப்பாற்றிடுறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் சூழலை என்ன பண்றது இல்ல, அவரு மாற்றுறது கிடையாது. அந்த பிரச்சனை நமக்கு ஏன் வந்துச்சு, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், என்ன பலவீனத்தில் இருக்கிறோம், யார்தான் சிந்திக்கணும், நாம தான் சிந்திக்கணும். அதுல இருந்து வெளியே வரக்கு யார்தான் முயற்சிக்கணும், நாம தான் முயற்சிக்கணும். இது தேவன் செய்யறது கிடையாது, நம்ம கையில விட்டுட்டு அவர் பாக்குறார். சோ உங்கள் பலவீனங்கள்னால நீங்க பிரச்சனைகளுக்குள்ள போனீங்க, ஆனா உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களை நான் நீட்டிட்டேன். ஆனா அந்த பலவீனங்கள் தவறான பாதையிலிருந்து மேற்கொண்டு விடுபட்டு வருவது யார் தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். அதுதான் தேவனுடைய பார்வையில உண்மையான மனம் திருந்துதல். பிரச்சனையில இருந்துட்டு கதறுவது மாத்திரம் முக்கியம் இல்ல, அதுல இருந்து தேவனால் விடுதலை பண்ணப்பட்டதுக்கு பின்பு அந்த பிரச்சனைக்கு வழி நடத்திய நம்முடைய தவறான போக்கை நாம் என்ன பண்ணிக்கொள்ளணும், சரி செய்து கொள்வதற்கு ரொம்ப பிரயாசப்படணும். அது தேவன் புதிய சிஷ்யர்களாகி நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு உதாரணம் நமக்கு அவருடைய லோத்தினுடைய வாழ்க்கையில அங்க இருக்கிறது பார்க்கணும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய பலவீனங்கள்னால சில தவறான முடிவுகள்னால ஒரு தவறான சூழலுக்குள்ள போயிட்டு சிக்கி தவிச்சிருப்போம். தேவன் இரக்கம் செய்திருப்பார், மேற்கொண்டு இருப்போம், வந்திருப்போம். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, நிறைய சமயங்கள நம்ம போக்கை நம்ம மாற்றிக்கொள்வதே கிடையாது. மறுபடியும் என்னதான் ஆகும், மறுபடியும் ஒரு அனுபவம் தான். நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாழ்க்கையில நிறைய முறை பார்க்கும், ஒரு முறை செஞ்ச தப்பையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சு, ஒரு முறை அனுபவிச்சுட்ட பலவீனத்தையே மறுபடியும் மறுபடியும் அனுபவிச்சு, மறுபடியும் மறுபடியும் உபத்திரவத்துக்குள்ள போறது நம்ம பார்க்கும். ஆனாலும் தேவன் இரக்கம் காண்பிச்சுட்டே தான் இருக்கிறார். ஆனா என்ன செய்யறதே கிடையாது, நம்முடைய சூழல் அவர் மாத்திரதே கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம கையில கொடுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவை நான் கொடுக்கறேன், சத்திய ஞானம் கொடுக்கறேன், தூதர்களுடைய வழிநடத்தல் நான் கொடுக்கறேன். நீங்க முடிவு செஞ்சு நீங்களா அதை விட்டு அங்க வழிதான் நமக்கு நம்ம வழி வர வேண்டிய. அப்படி நிறைய பலவீனங்கள் குறைவுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பா. சோ அதுல எல்லாம் நம்ம தான் அந்த முடிவு எடுக்கும். அதுதான் இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா சில பலவீனங்களுக்கு நம்ம மேற்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபத்துல நின்றுட்டு சில முடிவுகள் எடுக்கணும். அப்பா எனக்கு இது பலவீனம், இது என்ன நான் மேற்கொள்றதுக்கு இந்த முடிவு நான் எடுத்திருக்கிறேன், இனிமே இந்த தவறு இந்த பலவீனத்துக்குள்ள நான் போக மாட்டேன், எனக்கு பலம் தாங்க, எனக்கு உதவி செய்யும். அந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும் நான். அது கூட ஒரு மனால இருக்கு. இந்த மாதிரி ரெசல்யூஷன்னா சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்காம யாருமே கிரீடம் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம விட்டு விட வேண்டியது, நம்ம ஜெயிக்க வேண்டியது, நாம மேற்கொள்ள வேண்டியது நிறைய பலவீனம் குறை இருக்கு. இது எப்படித்தான் வர முடியும்னா அப்படியே இல்ல, சில சமயம் கடினமான உறுதியோட சில முடிவு எடுக்கணும். இனிமேல் இதுக்கு நான் என் லைஃப்ல இடம் கொடுக்கவே மாட்டேன். அது ஜபத்துல சொல்லி அதுல ஜெயிக்கிறதுக்கு முழு பலம் வாங்கிட்டு தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப முக்கியமான சோ தேவ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம். சோ லோக் கிட்ட அந்த அனுமதி இருந்தது பார்க்கிறோம். நெக்ஸ்ட் விஷயம் தெரியும் நமக்கு, அந்த பட்டணத்தையே தேவன் என்ன பண்ணார், அழிச்சார். ஆனா அழிக்கும் போதே யார காப்பாத்திட்டார், ஆனா அங்க பாருங்க அவர் திரள் கூட்டத்துக்கு அடையாளம்ங்கிறது எப்படி நல்லா தெரியும்னா, ரெண்டு தூதர்கள் வந்து இவரை காப்பாத்துக்கு வராங்க பாத்தீங்களா. காப்பாத்த வரும்போது வசனம் நீங்க வாசிங்க, பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்திலிருந்து வாசிங்க.
கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவரை துரிதப்படுத்தினார்கள்.
பாருங்க அவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, ரெண்டு தூதர்கள் சேர்ந்துட்டு. பாருங்க தூதர்கள்னாவே யார், எவ்வளோ பெரியவங்க இல்லைங்க. தூதர்கள் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா நாம ஏதாவது மறுபேச்சு பேசுவோமா, வாய்ப்பே இல்லை. ரெண்டு தூதர்கள் வந்து லோத்துக்கு சொல்றாங்க, லோத் நாங்க இந்த பட்டணத்தை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம், ஆனால் தேவன் உங்களுக்கு மேல கிருபை வச்சிருக்கிறாரு, உங்கள் மாத்திரம் காப்பாத்துறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, நாங்க அழிக்க போறோம், நீங்க என்ன பண்ணுங்க பட்டணத்தை விட்டு கிளம்புங்க சொல்லிருக்கிறோம். ஆனா லோத் என்ன பண்ணல, இல்ல இல்ல அது முன்னாடியே நம்ம பாக்குறோம், துரிதப்படுத்தினாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணிருக்கிறாங்க, துரிதப்படுத்தினா என்ன லோத் கிளம்புங்க. லோத் அப்படியே முறைக்கிறாரு, திரும்பி பாக்குறாரு, மனைவி பாக்குற மனைவி இன்னும் முறைக்கிறாங்க, லோத் கிளம்புங்க. லோத் கிளம்புற மாதிரியே இல்ல, என்ன ஒருவேளை நீங்களும் நானும் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு தெரியல. தூதர்கள் வந்து நாங்க அழிக்க போறோம் கிளம்புங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஓடிப்போம், தப்பிச்சோம் பொழைச்சா ஓடிப்போம். ஏன்னா தேவருடைய தூதர்கள் வந்து சொல்றாங்க அது கரெக்ட் தான், யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா லோத்க்கு என்ன இல்ல, அங்க தூதர்கள் அவரை துரிதப்படுத்த வேண்டியதா இருக்கு. இது யாருடைய டெண்டன்சினா, திரள் கூட்டத்தினுடைய குணாதிசயம். அவங்கள கூட தேவன் பலி செலுத்துறதுக்கு என்னதான் பண்றாரு, கடைசியில மகாபத்திரத்தின் போது கம்பல் பண்றாரு, எப்படியாவது கொடுத்துட்டு வாங்கப்பா மேல. அது வரைக்கும் அவங்களுக்கு மனசு வரவே மாட்டேன், அந்த கண்டென்சி அப்படியே அங்க இருக்கிறது போகணும். துரித்தப்படுத்தணும், எப்படி இப்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கிற தூதர்கள் கிட்ட போயிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் தான் வசனம் வாசிக்கிறேன், என்ன ஆச்சரியம், அவன்
தாமதித்து
எதுக்கு அப்புறமும் தாமதமாமா, துரிதப்படுத்தினாலும் அவருக்கு மனசு வரல, தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டான்.
அந்த வசனத்துக்கு கர்த்தர் சொல்லுங்க, அவன் தாமதிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வச்ச இரக்கத்தினால்தான் இந்த ரெண்டு தூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கையை போட்டு. அப்ப யாருக்கு உண்மையில இரக்கம் வந்திருக்கு, சான்ஸ் இல்ல. தூதர்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும், ஆனா பரவாயில்ல தேவன் இவர் மேல இறக்கம் வைக்கிறார், இவர் வர மாதிரி இல்ல. கடைசியில என்னதான் பண்ணிட்டாங்க, குடும்பத்தோட கை பிடிச்சி இருக்கிறாங்க. இங்க பாருங்க அந்த ஒன்னஸ் என்ன மாதிரி ஒன்னஸ் குடும்பத்துல, எல்லாருக்கும் ஒரே சிந்தை, யாருக்கும் வெளியே வரக்கு விருப்பம் இல்லை. ஆனா பரவாயில்ல கை பிடிச்சி எடுத்து கொண்டு விடுறாங்க. பதினேழாம் வருஷம்
அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, கேட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
பாருங்க இது நம்ம அந்த முன் பாயிண்டோட நம்ம லிங்க் பண்ணணும். சோ நம்முடைய பலவீனங்கள் தவறான போக்குல இருந்து நாம வெளியே வரணும் என்று தேவனால் உணர்த்தப்படும் பொழுது வருவது நல்லது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா பரிசுத்த வாங்கல அப்படி செய்வாங்க, ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா திரள் கூட்டம் அது செய்ய மாட்டாங்க. அந்த பலவீனங்களுக்குள்ளேயே போராடிட்டு போராடிட்டு அந்த பலவீனங்கள்னாலே மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு தேவன் உணர்த்தியும் 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 முடிவெடுக்காம உறுதியடையாம அந்த பலவீனங்கள்னாலே இருந்துட்டு கடைசியில மகா உபத்திரவத்துல போயிட்டு அதை சரி செய்யறவங்க தான் திரள் கூட்டம். லோத்தினுடைய விஷயம் அதான் இங்க லோத்தை அங்க காப்பாத்திடுறாங்க. கூட பாருங்க அந்த அவருடைய குறைகள் பாருங்க, வெளியே கொண்டு போயிட்ட பின்பு என்ன சொல்றாங்க, உன் ஜீவன் தப்பிக்கணும்னா பின்னிட்டு பாராத, சமபூமியில் எங்கும் நின்னாத, அறியாத படிக்கும் மலைக்கு. பாருங்க தூதர் சொன்னா ஏதாவது மறுபேச்சு சொல்ல முடியுமா, தூதர் யார் சார் பார்த்தா பேசுவாங்க. ஆனா லோத் பாருங்க, அதற்கு லோத்து, அப்படியே ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். எல்லாம் ஐஸ் வைக்கிறார், இதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாரு, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, நீங்க என்னை தொடரும், நான் மறுத்து போவேன், அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிள்ளைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் ஓடி தப்பித்துக் கொள் அங்க சொல்றார். பாருங்க இவர் யாருக்கே அட்வைஸ் பண்றார், தேவன் ஒரு அருமையான சஜஷன் சொல்றாரு. ஆனா இது கொஞ்சம் இங்க சிந்திச்சு பாருங்க, ஏன் இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்றாரு, இதெல்லாம் வந்து யாருடைய பலவீனங்கள்னா திரள் கூட்டத்தினுடைய பலவீனங்கள். சில சமயங்கள தேவனுடைய உணர்த்துதலுக்கும் மீறி நம்ம சில சஜஷன்ஸ் எல்லாம் அங்க சொல்லிட்டு அங்க இருக்கும். ஆனா பரவாயில்ல, எப்படியோ லோத் அங்க அவர் அங்க காக்கப்பட்டுறாரு, மனைவி அங்க இருந்து போயிடுறாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். லோத்தினுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லும் பொழுது அதற்கு அவருடைய அந்த ஆறு குறைகள் ஒரு காரணமாக கண்டிப்பா அங்க இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சில விஷயங்கள்ல சிந்திக்கலாம், இதை ஒரு நல்ல படிப்பணியாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப நம்ம கடைசி பாயிண்ட்க்கு நாம் வரலாம். சரி, இப்படிப்பட்ட லோத்து நல்ல முன்னுதாரணமான வாழ்க்கை இல்ல. அதான் அப்போஸ்தல் பவுல் ஆபிரகாமுக்கு இணையா அவரை உயர்த்தி பேசவும் இல்ல, அதுலயே நமக்கு தெளிவாயிருது. ஆனாலும் பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? நீதிமானாக இருந்தார். எப்படி அவர் நீதிமானாக இருந்தார்னா, வசன வாசிங்க பேதுரு இரண்டாம் அதிகாரம், ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசன வாசிங்க. ஏழுல இருந்து வாசிங்க சிஸ்டர். பாருங்க, அக்கிரமக்காரங்களுக்கு மத்தியில வாசமா இருக்கும் போது அவங்களுடைய காம விகாரமான நடத்தினால லோத் என்ன ஆயிட்டார்? எங்க வருத்தப்பட்டுடுங்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவருடைய நீதி வெளிப்படும். சோ அந்த அக்கிரமங்களுக்கு வந்து அவருக்கு இஷ்டமே இல்ல, அவருடைய இருதயத்துல வருத்தப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அவருடைய இருதய நோக்கங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கு? நல்லா நீதியா தான் இருந்திருக்கு. அந்த வகையில தான் அப்போஸ்தல் பேதுரு அவருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறார். பரவாயில்ல, லோத் எப்படித்தான் இருந்திருக்கிறாரு? நீதிமானா தான் அங்க இருந்திருக்கிறார். ஏன்னா பாருங்க, அந்த அக்கிரமங்கள் பார்த்து மனசுல வருத்தப்பட்டு எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க. அப்படியே நீதியுள்ள தன்னுடைய இருதயத்துல ஆக்சுவலா அந்த வாதிக்கப்பட்டார் வரக்கூடாது, சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டார் தான் சரியான வார்த்தை. ஏன்னா எபிரேய வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் வருது. என்னன்னா இந்த வசனத்துல அப்போஸ்தல் பேதுரு என்ன சொல்றாருன்னா, அந்த அக்கிரம கிரியைகள் பார்த்து லோத்து தன்னுடைய இருதயத்துல வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தில் நிமித்தம் லோத்து தேவனால் சோதிக்கப்பட்டார். எப்படி? தேவன் என்ன சோதிச்சார்னா, துன்மார்க்கமான ஜனங்களுக்குள்ள நீதான் போன. இப்ப அந்த ஜனங்களுடைய துன்மார்க்கமான கிரியைகள் பார்த்து என்ன பண்ற? வருத்தப்படுற. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தேவன் எதிர்பார்த்திருப்பார். எலியா, ஏன்னா தேவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப தெளிவு, தீமையை விட்டு என்ன பண்ணிடுங்க. அங்க போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், தீமையை எதிர்த்து என்ன பண்ண வேண்டாம் நீங்க. ஆமா, வேண்டாம், அது முடியாது. முடியாது, ஏன் முடியாது? சாத்தான் ரொம்ப வல்லமை உள்ளவர், ரொம்ப ஞானம் உள்ளவர். சுயமா அவருக்கு முன்பாக நாம் நின்று போராட முடியாது, அது அவசியமும் இல்ல. தீமைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுங்க, விட்டு விலகிடுங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன தப்பு பண்ணிடுகிறார்னா, அது செஞ்சிருக்கணும் தான் தேவன் எதிர்பார்த்தார். லோத் அது செய்யல. இருதயத்துல கரெக்டா இருந்தாரு, ஆனா கிரியைகள கூட கரெக்டா இருந்திருக்கணும் அவருடைய திராணிக்கு தக்க. ஏன்னா அவ்வளவு ஞானம் அவருக்கு இருந்துச்சு, அவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு, அதற்கே உரிய கிரியைகளை காண்பிச்சு அவர் வெளியே வந்திருக்கணும். அது அவர் செய்யல. மாறாக லோத் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்திருக்கிறது நோக்கம் என்னன்னா, அந்த ஜனங்களை சீர்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டார். அதுதான் விஷயம். ஜனங்கள் அந்த துன்மார்க்கமான பாதையிலிருந்து நல்வழிப்படுத்துற முயற்சிகள்ல லோத் அங்க இறங்கி இருக்கிறார், முயற்சி பண்ணிடுகிறார். தேவையில்லாத விஷயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய சமயங்கள் இந்த ஒரு வஞ்சனை நமக்கு முன்பாக கூட அங்க வரும். ஒரு தவறான போதனை என்று தெரிஞ்ச உடனே அதுக்கு காது பூட்டணும், இல்ல அதை கேட்டு பார்க்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம், என்னதான் இருக்கு, எப்படி கரெக்ட் பண்ணலாம், அவங்களுடைய கருத்தையும் கேட்போமே. அது தப்பு, அது தேவையில்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, எவ்ரி திங். நம்மளுடைய காலம், நேரம், சக்தி எல்லாம் விரயம் தவங்க. கடைசியில நம்மளே கூட என்ன பண்ண பட்டுடலாம், வஞ்சிக்க பட்டுடலாம். அது டாக்டரினுக்கு மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கூட. சோ தீமை என்று தெரியும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் விலகி இருப்பது நல்லம் நன்மை. அதோடு போய் போராடுவது, அதை மேற்கொள்றதுக்கு பிரயாசங்கள் எடுப்பது, அது வீண் முயற்சிகள் அங்க செய்யக்கூடாது. வாழ்க்கையில் அதற்கு பின்பு நிறைய தவறுகள், நிறைய தவறான முடிவுகள். சோ கடைசியில கூட அந்த பட்டணத்தை விட்டு அவர் வெளிவருவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. ஏன்னா அவர் மனசுல நல்ல நீதிமானா தான் இருந்தாரு. ஆனா அவரு அந்த நல்ல முடிவங்க எடுக்காம. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பாடம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, நிறைய தருணங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல, நிறைய சமயங்கள்ல நம் நல்லவைகளை நினைப்போம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், அதைய பூரணப்படுத்த மாட்டோம். அப்படின்னா கிரியைகளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நாம தவறிடுப்போம். சோ அது வந்து தேவன் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கே தெரியும், பிரதர்ஸ் வந்து குற்றச்சாட்டும் போது, பிரதர் நான் நினைச்சேன் பிரதர், ஆனா என்ன பண்ணல, ஆனா அப்படி நான் செய்யலங்க போது நாம் என்னவாய் நின்றுட்டு இருப்போம், அவருக்கு முன்னால குற்றவாளியா நின்றுட்டு இருப்போம். அது தேவன் எந்த அளவுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு ஆவி கொடுத்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு வழி நடத்துதல் இருக்கிறோ, அந்த அளவுக்கு நீதியின் பாதையில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், பயணம் செஞ்சு கொண்டிருக்கணும். இல்ல நல்ல காசு தான் இருக்குது, நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது, நல்லா பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா பண்ணல, அது வந்து திரல் கூட்டத்தினுடைய ஆன்சர், திரல் கூட்டத்தினுடைய பதில் தான். அப்ப நான் நினைச்சேன் ஆனா வரல, ஏப்பா வரல, நீ சபையில என்ன பண்ணிடுக்கணும், உள்ள வந்திருக்கணும். அதான் அந்த பத்து கண்ணிகள்ல பாக்கணும் இல்லைங்களா, நாங்க கூட வந்தோம், எதுக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு பந்தத்தை எடுத்தோம், பாத்ரூம்லாம் எடுத்தோம், ஆனா என்னத்தான் எடுக்க மறந்துட்டோம். அவர் ஏப்பா என்ன எடுக்கல தான் கேட்டோம். அவங்களுக்கும் உள்ள போனவங்களுக்கு என்னதான் வித்தியாசம், நாங்க பந்தமா எடுத்தோம், என்னையும் எடுத்தோம், வந்துட்டோம். சிம்பிள், இந்த சின்ன டிஃபரன்ஸ் தான், ஆனா அது டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் தான். சோ இது லோத்தனுடைய விஷயத்துல கூட அந்த விஷயம், சோ நீதிமானா இருக்கிறார், ஆனாலும் அது போதுமானதாக இல்லை, அதுதான் அவரிடத்துல குறை. இது நம்மளுடைய ஒரு சின்ன பலவீனங்களுக்கு நம்ம ஒரு சின்ன படிப்பனையா இதை நம்ம பார்க்கலாம். அநேக விஷயங்கள் நம்ம கூட இந்த தவறுகள் பண்ணுகிறோம், நமக்குள்ள கூட அந்த பலவீனங்கள் இருக்கு. சகோதர சகோதரிகளே, அவைகளை முழுவதுமாக மேற்கொள்வதற்கு நமக்கு தேவன் எல்லா வாய்ப்புகளும் தரார், அதை செய்து நாமும் மேற்கொள்ளும். தேவன் தாமே பொறுமையோடு கேட்டால் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளில் இந்த அருமையான ஒரு வாய்ப்பிற்கு தேவனுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.